அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் தங்கவேல். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை துவக்குவதற்கு அதற்கான விதிமுறைகளின் பிரிவை பயன்படுத்துவதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று லண்டன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் பிரிட்டன் அரசாங்கத்தின் திட்டத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அரச சிறப்பு அதிகாரம் என்ற பெயரில் நாடாளுமன்றத்தை தவிர்த்துவிட்டு அரசாங்கம் செயல்பட முடியாது என்று பிரச்சாரகர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் நடைமுறைகளை துவக்குவதை இந்த தீர்ப்பு எந்த வகையிலும் தாமதப்படுத்த அனுமதிக்கும் திட்டம் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் இருக்கும் குண்டூஸ் நகரில் பாதுகாப்பு படைகளுக்கும் தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேட்டோ படைகளின் வான் தாக்குதலால் பல உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன என மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் தாலிபான் தளபதிகளை பிடிக்க ஆப்கான் மற்றும் கூட்டணி படைகள் முயன்ற போது இந்த சண்டை தொடங்கியது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நைஜீரியாவின் வரி அலுவலகத்தில் இருக்கும் 500 பணியிடங்களுக்கு 7.5 லட்சம் பணி விண்ணப்பங்களை தாங்கள் பெற்றுள்ளதாக நைஜீரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதில் 2000 அதிகமான விண்ணப்பதாரர்கள் முதல் வகுப்பு பட்டதாரிகள். சில ஆண்டுகளாக நைஜீரியா மிக மோசமான பொருளாதார நெருக்கடியால் போராடி வருகிறது. நைஜீரியாவில் 13% வேலை இல்லாமல் நிகழ்வதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆனால் உண்மையான எண்ணிக்கை அதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதிகரித்து வரும் வேலையில்லா இளைஞர்கள் வடக்கில் இஸ்லாமியவாத எழுச்சியை தூண்டுவதாகவும் எண்ணெய் வளமிக்க தெற்கு பகுதியில் தீவிரவாதத்தை புதுப்பித்து வருவதாகவும் பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
பிரேசிலில் 1964 1985 ஆண்டு வரை நடந்த இராணுவ ஆட்சியில் தனது நடவடிக்கைகள் குறித்து ஆராய வரலாற்று ஆய்வாளர் ஒருவரை நியமித்துள்ளதாக ஹோக்ஸ்வேகன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட வழக்கு ஒன்றில் ஹோக்ஸ்வேகன் நிறுவனம் இராணுவ அரசாங்கத்துடன் இணைந்து தனது பணியாளர்களை துன்புறுத்துவதையும் கைது செய்யப்படுவதையும் அனுமதித்தது என்ற குற்றங்கள் எழுந்துள்ளன. ஜெர்மனியில் ஃபில்பெல்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான கிறிஸ்டபர் கூப்பர் இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்வார். இறுதியில் அதன் முடிவுகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த வருடம் ஈரானுடன் அணு ஆயுத பேச்சுவார்த்தை நடைபெற்ற 5 விடுதியின் கணினிகள் தீங்கிழைக்கும் மென்பொருளால் பாதிக்கப்பட்டதாக சுவிட்சர்லாந்தின் அட்டார்னி ஜெனரல் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்ற விவரத்தை அவர்களால் தெரிவிக்க முடியவில்லை. ஜெனீவாவின் பிரசிடென்ட் வில்சன் விடுதியின் கணினிகளில் இருக்கும் அந்த மென்பொருள் உளவு பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது என அட்டார்னி ஜெனரல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது அதன் குற்றவியல் விசாரணைகளை இடைநிறுத்தியுள்ளது. ஈரானுடனான எந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அமெரிக்க அரசியல்வாதிகளிடம் இரகசிய தகவல்களை தெரிவிப்பதன் மூலம் இந்த பேச்சுவார்த்தையை வலுவிழக்க செய்ய இஸ்ரேல் விரும்புவதாக அமெரிக்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர்.
இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான உறவு சமீபத்தில் மோசமாகி வருவதன் ஓர் அறிகுறியாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய இராஜாங்க அதிகாரிகள் மீது உளவு பார்த்தல் மற்றும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் சுமத்தியுள்ளது. இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த 8 பேர் பாகிஸ்தானின் சிந்து மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணங்களில் கலவரத்தை தூண்டிவிடுவதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது.
A number of Indian diplomats and staff belonging to the Indian
இந்திய ராஜாங்க அதிகாரிகளின் பெயர்களும் புகைப்படங்களும் பாகிஸ்தான் ஊடகங்களில் கசியவிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என கூறி இந்தியா இதை நிராகரித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
லிபியாவின் கடற்பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 2 கப்பல்களில் பயணம் செய்த சுமார் 240 குடியேறிகள் வரை இறந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஒரு கப்பலில் 29 பேர் மட்டுமே உயிர் பிழைத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் குடியேறிகளுக்கான முகமையைச் சேர்ந்த ஒரு பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் அப்படைகள் பயணம் செய்த 120 பேரை காணவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 2 படைகள் தங்கள் பாதுகாப்புக்காக நீரில் நீந்தி வந்த 2 மீட்கப்பட்டுள்ளனர். இதுவரை இந்த சம்பவத்தில் பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்படவில்லை. இந்த ஆண்டில் மத்திய தரைக்கடல் பகுதியில் மிகவும் ஆபத்தான பயணம் மேற்கொண்ட 4200 குடியேறிகள் இறந்துள்ளதாக சர்வதேச குடியேறிகள் நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்தார்.
கரியமில வாயுவின் வெளியேற்றம் பாதுகாப்பான அளவை தாண்டி துரித விகிதத்தில் அதிகரித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் கரியமில வாயுவின் வெளியேற்றம் குறைக்கப்படும் என்று நாடுகளால் உறுதியளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.